55. அஞ்ஞானிகளின் சதிகள். யூதர்கள் மேல் வெளிப்படையாக யுத்தம் தொடுக்க சன்பல்லாத்தும் அவனுடைய கூட்டாளிகளும் துணியவில்லை. ஆனால் அவர்களை குழம்பச் செய்து அதைரியப்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்த அதிக குரோதத்தோடு தங்கள் இரகசிய முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். எருசலேமைச் சுற்றிலும் மதிலை கட்டி முடிக்கும் பணி முடியும் தருவாயில் இருந்தது. அது கட்டி முடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் நிறுவப்பட்டால் இஸ்ரவேலின் இந்த எதிரிகள் தாங்கள் நகருக்குள் வலுக்கட்டாயமாக நுழைவதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது. எனவேதான் கொஞ்சமும் தாமதமின்றி அந்த வேலையை தடை செய்ய அவர்கள் ஆவலாயிருந்தார்கள். இறுதியில் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அதன்படி நெகேமியாவை அவனுடைய பணியிலிருந்து விலகச் செய்யவும், அவன் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்ததும் அவனைக் கொல்ல அல்லது சிறையில் அடைக்க விரும்பினார்கள்.
இருதிரத்தாரின் கருத்து வேற்றுமைகளை நீக்க விரும்புவது போல் நடித்து நெகேமியாவோடு ஓர் ஆலோசனைக் கூட்டம் நடத்த முயன்றார்கள். ஓனோ பள்ளத்தாக்கிலிருந்த கிராமம் ஒன்றில் தங்களை சந்திக்க வருமாறு அவனை அழைத்தனர். ஆனால் அவர்களுடைய உண்மை நோக்கம் பற்றி பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொண்ட அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையைச் செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கெட்டுப் போவானேன் என்று சொல்லச் சொன்னேன் என்று அவன் எழுதுகிறான். ஆனால் அந்தச் சோதனைக்காரர்கள் விட்ட பாடில்லை. இதேபோன்று 4 முறை அவர்கள் செய்தி அனுப்பினார்கள். ஒவ்வொரு முறையும் அதே பதிலையே பெற்றார்கள். இந்த திட்டம் வெற்றி பெறாததைக் கண்டு இன்னும் துணிவான ஒரு வியூகத்தில் இறங்கினார்கள். முத்திரை போடாத கடிதம் ஒன்றை தூதுவன் ஒருவன் மூலமாக நெகேமியாவுக்கு கொடுத்தனுப்பினான் சன்பல்லாத்து. அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்களென்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீரென்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாகப் போகிறீரென்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறாரென்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீரென்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மூவும் அப்படிச் சொல்லுகிறான். இப்போதும் இந்தச் செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும்.
அதில் குறிப்பிடப்பட்டிருந்த விவரங்கள் உண்மையிலேயே பரவியிருக்குமானால் அவர்கள் வருந்தும்படியாகியிருக்கும். ஏனெனில் அந்த விவரங்கள் சீக்கிரத்திலேயே ராஜாவை எட்டியிருக்கும். அவனில் சிறிது சந்தேகம் எழுந்திருந்தால் கூட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கடிதம் முற்றிலும் பொய்யானது என்பதையும், தன்னில் பயத்தை உண்டு பண்ணவும் தன்னை கண்ணியில் சிக்க வைக்கவும் எழுதப்பட்டது என்பதையும் நெகேமியா உணர்ந்து கொண்டான். கடிதத்திலுள்ள காரியங்களை மக்கள் வாசித்து பயமும் திகிலும் கொள்ள வேண்டுமென்பதால்தான் அது முத்திரை போடாமல் அனுப்பப்பட்டிருந்தது எனும் உண்மை அவருடைய எண்ணத்தை மேலும் உறுதிப்படுத்தியது.
நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று அதற்கேற்ற பதிலை நெகேமியா கொடுத்தான். சாத்தானின் திட்டங்களை நெகேமியா அறிந்திருந்தான். கட்டுகிறவர்களின் கரங்களை திடனற்றுப்போகப் பண்ணவும், அதன் மூலம் அவர்களுடைய முயற்சிகளில் அதிருப்தியை ஏற்படுத்தவுமே அவ்வாறெல்லாம் செய்யப்பட்டதை அவன் அறிந்திருந்தான்.
சாத்தான் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தான். இப்பொழுது இன்னும் அதிக தீய எண்ணத்தோடும் தந்திரத்தோடும் தேவ ஊழியருக்கு மிக ஆபத்தான வஞ்சகமான ஒரு கண்ணியை விரித்தான். நெகேமியாவின் நண்பர்கள் போல நடிக்கவும், தேவ வார்த்தை என்று சொல்லி அவனுக்கு பொய் ஆலோசனை கொடுக்கவும் சன்பல்லாத்தும் அவனுடைய நண்பர்களும் ஆட்களை கூலிக்கு அமர்த்தினார்கள். அவர்களில் முதன்மையானவன் செமாயா. முன்பு இவன் நெகேமியாவிடம் நன்மதிப்பு பெற்றிருந்தான். தன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது போல பயந்து தேவாலயத்திற்கு அருகே இருந்த ஓர் அறையில் அவன் ஒளிந்து கொண்டான். அச்சமயத்தில் தேவாலயமானது மதில்களாலும் வாசல்களாலும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நகரத்திற்கு இன்னும் வாசல்கள் வைக்கப்படாமலிருந்தன. நெகேமியாவின் பாதுகாப்பில் மிகவும் அக்கறை கொண்டவன் போல தேவாலயத்திற்குள் தஞ்சம் புகுமாறு பேசினான் செமாயா. நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான்.
இந்த வஞ்சக ஆலோசனைக்கு நெகேமியா செவி கொடுத்திருந்தால்
தேவனிலுள்ள தன் விசுவாசத்தை அவன் பலியாக்க வேண்டியிருந்திருக்கும். மக்களுடைய பார்வையில் அவன் கோழையாகவும் குற்றவாளியாகவும் எண்ணப்பட்டிருக்கக்கூடும். அவன் மேற்கொண்டிருந்த முக்கிய பணியையும் தேவ வல்லமையில் தனக்கிருந்ததாக அவன் சொல்லிக் கொண்ட விசுவாசத்தையும் வைத்து பார்க்கும்போது அவன் பயத்தால் ஒளிந்து கொள்வதென்பது முற்றிலும் முரணானதாக இருந்திருக்கும். அந்த அச்சம் மக்கள் மத்தியில் பரவியிருக்கும். அவனவன் தன் சொந்த பாதுகாப்பை நாடியிருப்பான். நகரமானது அதன் சத்துருக்களுக்கு இரையாகும்படி பாதுகாவலின்றி விடப்பட்டிருக்கும். ஞானமற்ற அத்தகைய ஒரு காரியத்தை நெகேமியா செய்திருப்பானால் அவன் ஆதாயமாக்கினதெல்லாவற்றையும் இழக்கும்படி அது செய்திருக்கும். தன் ஆலோசகனின் மெய் நோக்கத்தையும் குணத்தையும் கண்டுகொள்ள நெகேமியாவுக்கு வெகுநேரமாகவில்லை. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தைச் சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படிச் செய்து பாவங்கட்டிக் கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரமுண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள் என்று அவன் சொல்கிறார்.
செமாயா கொடுத்த தீய ஆலோசனையானது அங்கு நன்மதிப்போடு விளங்கின ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் ஆதரிக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவின் நண்பர்கள் எனச் சொல்லிக் கொண்ட அவர்கள் அவனுடைய எதிரிகளோடு கூட்டு சேர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் விருதாவாகவே அவனுக்கு கண்ணி விரித்தார்கள். என்னைப் போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னைப் போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்பதுதான் நெகேமியாவின் திடமான பதிலாயிருந்தது. வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் தங்கள் எதிரிகள் செய்து வந்த சதித்திட்டங்களுக்கு மத்தியிலும் கட்டுமானப் பணி சீராக நடைபெற்றது. நெகேமியா எருசலேமிற்கு வந்து 2 மாதங்களுக்குள்ளாக அந்நகரம் அதன் அரண்களால் இடைக்கட்டப்பட்டது. மதிலை கட்டினார்கள். அதன் அலங்கங்களுக்கு மேலாக நடந்து தோற்றும் திகைத்தும் போய் கீழே நின்ற தங்கள் சத்துருக்களை பார்க்க முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும், மிகவும் முனையற்றுப் போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் என்கிறான் நெகேமியா.
தேவனுடைய அரசாளும் கரம் குறித்த இந்த சாட்சியமும் இஸ்ரவேலர் மத்தியில் காணப்பட்ட அதிருப்தியையும் கலகத்தையும் வஞ்சகத்தையும் தடுத்து நிறுத்த போதுமானதாயிருக்கவில்லை. அந்த நாட்களில் யூதாவிலுள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததால் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். சிலை வழிபாட்டுக்காரரோடு ஏற்பட்ட கலப்பு திருமணத்தால் உண்டான மோசமான விளைவுகளை இங்கு நாம் காண முடிகிறது. யூதாவின் ஒரு குடும்பம் தேவனுடைய சத்துருக்களோடு சம்பந்தம் கொண்டது. அந்த உறவு ஒரு கண்ணியாக விளங்கியது. வேறே அநேகரும் இப்படியே செய்தார்கள். எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலரோடு கலந்திருந்த பிற இனத்தார் போல இவர்களும் ஓயாது துன்பம் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனை முழுமனதுடன் சேவிக்கவில்லை. தேவ பணிக்கு அர்ப்பணிப்பு அவசியமாயிருந்த நேரத்தில் தேவ பணிக்கு ஒத்துழைக்கவும் தோள் கொடுக்கவும் தாங்கள் செய்திருந்த பரிசுத்த வாக்குறுதியை மீறுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். யூதர்களுக்கு எதிராக தீமை செய்ய முன்னணியில் நின்றவர்களில் சிலர் இப்பொழுது அவர்களுடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவது போல நடித்தார்கள். சிலை வழிபாட்டுக்காரரோடு திருமண சம்பந்தங்களில் சிக்கிக்கொண்ட யூதாவின் பிரபுக்களும் தொபியாவோடு வஞ்சகத் தொடர்பு கொண்டு அவனை சேவிப்பதாக ஆணையிட்டவர்களும் அவன் திறமையுள்ளவன், முன்னறிவுள்ளவன் என்றும் அவனோடு கூட்டணி அமைப்பது யூதருக்கு அதிக சாதகம் விளைவிக்கும் என்றும் அவனைக் குறித்துச் சொன்னார்கள். அதே நேரத்தில் நெகேமியாவின் திட்டங்களையும் செயற்பாடுகளையும் அவனுக்கு காட்டிக் கொடுத்தார்கள். இப்படியாக தேவ மக்களின் பணி அவர்களுடைய பணியை தடை செய்ய வாய்ப்பாக அமைந்தது. ஏழைகளும் ஒடுக்கப்பட்டோரும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பரிகாரம் வேண்டி நெகேமியாவிடம் வந்தபோது அவர்களுக்கு உதவியாக அவன் உறுதியுடன் நின்றான். அவ்வாறு தவறு செய்தவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்த பழியை அவன் நீக்கினான். கொடுமைக்குள்ளான தன் சகதேசத்தாருக்காக அவன் காட்டின அதிகாரத்தை தனக்காக அவன் உபயோகிக்கவே இல்லை. அவனுடைய பிரயாசங்களை சிலர் நண்டிகட்ட தன்மையோடும் வஞ்சகத்தோடும் நோக்கினார்கள். ஆனால் அந்த வஞ்சகர்களை தண்டிக்க அவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை.
மக்களுக்கான தன் சேவையில் அமைதியோடும் சுயநலமின்றியும் அவன் தொடர்ந்து செயல்பட்டான். தன் முயற்சிகளிலிருந்து பின்வாங்கவோ தன் ஆர்வம் குறைந்து போகவோ அவன் இடங்கொடுக்கவில்லை.
தேவனுடைய நோக்கத்தையும் பணியையும் முன்னேற்ற நாடுகிறவர்களை குறிவைத்தே எப்பொழுதும் தாக்குதலை மேற்கொள்கிறான் சாத்தான்.
அதில் பெரும்பாலும் தோற்றாலும் இதுவரையிலும் தான் முயன்றிராத வழிமுறைகளில் புது வீரியத்தோடு மீண்டும் மீண்டும் தாக்குகிறான். தேவபணியின் ஆதரவாளர்களெனச் சொல்லிக் கொள்வோர் மூலமாக அவன் மேற்கொள்ளும் இரகசிய கிரியைகள்தாம் அதிக பயத்திற்குரியவையாகும். வெளிப்படையான தாக்குதல் கடுமையும் கொடுமையுமாக இருக்கலாம். ஆனால் தேவநோக்கத்திற்கு இது ஏற்படுத்தும் ஆபத்தைக் காட்டிலும் தேவனை சேவிப்பதாகச் சொல்லிக் கொள்கிறவர்களின் இரகசிய பகைதான் பயங்கரமானதாகும். இவர்களே உண்மையில் சாத்தானின் ஊழியர்களாயிருக்கிறார்கள். தேவ பணியை தடை செய்யவும் அவருடைய ஊழியர்களுக்கு ஊறு விளைவிக்கவும் தங்கள் அறிவை பயன்படுத்துவோரின் கரங்களை ஒவ்வொரு விதத்திலும் அனுகூலப்படுத்த இவர்கள் திறனுள்ளவர்களாயிருக்கிறார்கள். அந்தகார அதிபதியின் ஆலோசனையால் உண்டாகும் ஒவ்வொரு திட்டமும் தேவ ஊழியர்களை அவனுடைய பிரதிநிதிகளோடு கூட்டு ஏற்படுத்தும்படி தூண்டுகிறதாக இருக்கும். தூண்ட பயன்படுத்தப்படும். அவர்களை கடமையிலிருந்து விலகச் செய்ய மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்படும். ஆனால் அவர்கள் நெகேமியாவைப் போல, "நான் பெரிய வேலையைச் செய்கிறேன், நான் வரக்கூடாது" என்று உறுதியுடன் பதிலளிக்க வேண்டும். தேவ ஊழியர்கள் மேல் குரோதம் கொண்டு அவர்களை நோகச் செய்ய உருவாக்கப்படும் பொய்களை அவர்களுடைய முயற்சிகள் தவறென நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தங்கள் வேலையை சுமூகமாக தொடரலாம்.
எருசலேமின் மதில்களின் மேலிருந்த கட்டுமானக்காரர் போல மிரட்டல்களோ ஏளனங்களோ பொய்களோ தங்கள் பணியிலிருந்து தங்களை திருப்ப அவர்கள் உறுதியுடன் இடங்கொடுக்கக்கூடாது. எதிரிகள் நித்தமும் தங்களை பின்தொடர்வதால் விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் இருப்பதிலிருந்து ஒரு விசை கூட அவர்கள் ஓயக்கூடாது. எப்பொழுதும் அவர்கள் தேவனை நோக்கி ஜபித்து அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைக்க வேண்டும். நெகேமியா 4:9.
நாட்களின் முடிவு சமீபித்திருப்பதால் சாத்தானுடைய சோதனைகள் தேவ ஊழியர்கள் மேல் மிகுந்த வல்லமையோடு தொடுக்கப்படுகின்றன. அலங்கத்தை கட்டுகிறவர்களை ஏளனமும் அவதூறும் பண்ண மனிதர்களை அவன் ஏவிவிடுவான். தங்கள் சத்துருக்களின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க கட்டுமானக்காரர் இறங்கி வந்தால் அது அவர்களின் வேலையை தாமதப்படுத்தவே செய்யும். தங்கள் எதிரிகளின் நோக்கங்களை முறியடிக்க அவர்கள் பெரிதும் முயல வேண்டும். ஆனால் தங்கள் பணியிலிருந்து விலகச் செய்யும் எதையும் அவர்கள் அனுமதிக்கக் கூடாது. பொய்யை விட சத்தியம் பலம் வாய்ந்தது. நீதி அநீதியை மேற்கொள்ளும். தங்கள் எதிரிகள் தங்கள் தோழமையையும் பரிவையும் சம்பாதித்து அதன் மூலம் தங்கள் பணியிலிருந்து தங்களை விலகச் செய்யும்படி அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது. மனக்கட்டுப்பாடற்ற ஒரு செயலால் தேவநோக்கத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்த அல்லது தன் சக ஊழியர்களின் கரங்களை நெகிழச் செய்கிறவன் எளிதில் அகற்ற முடியாத ஒரு கரையை தன் குணலட்சணத்தில் ஏற்படுத்துகிறான். எதிர்காலத்தில் தான் பயன்படக்கூடாதபடி தன் பாதையில் ஒரு கடினமான தடையை வைக்கிறான்.
தேவப்பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். நீதிமொழிகள் 28:4. தங்களை அதிக பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டு உலகத்தோடும் இணைகிறவர்கள் சத்தியத்தின் நோக்கத்திற்கு எதிரியானவர்களோடு கூட்டுச் சேரும்படி நம்மிடம் வேண்டினால் நெகேமியாவைப் போல நாம் எச்சரிப்படைந்து அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும். அத்தகைய ஆலோசனை சகல நன்மைக்கும் எதிரியானவனால் ஏற்படுவதாகும். இது சந்தர்ப்பவாதிகளின் பேச்சு. அன்று போலவே இன்றும் இதனை நாம் உறுதியுடன் மறுக்க வேண்டும். வழிநடத்தவல்ல தேவ வல்லமையில் அவருடைய பிள்ளைகள் விசுவாசம் வைக்காதவாறு அவர்களை தூண்டுகிற எந்த செல்வாக்கையும் அவர்கள் உறுதியுடன் எதிர்க்க வேண்டும். தேவ பணியில் நெகேமியா வைத்திருந்த ஆழமான அர்ப்பணிப்பிலும் அதற்கு இணையாக தேவன் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கையிலும்தான் அவனுடைய எதிரிகள் அவனை தங்கள் அதிகாரத்திற்குள் இழுக்க முயன்று தோற்றத்தின் இரகசியம் இருக்கிறது. சோம்பலான ஆத்துமா சோதனைக்கு எளிதில் இரையாகிவிடுகிறது. ஆனால் மேலான குறிக்கோளும் ஆழமான நோக்கமுமுள்ள வாழ்வில் தீமை காலூன்ற இடமில்லாமற் போகிறது. விசுவாசத்தோடு மித்தமும் முன்னேறிச் செல்கிறவன் சோர்வடைவதில்லை. ஏனெனில் தம்முடைய மேன்மையான நோக்கத்தை நிறைவேற்ற
சகலத்தையும் நடப்பிக்கும் தேவனுடைய அளவற்ற அன்பன்பை தனக்கு மேலும் கீழும் பக்கங்களிலும் அவன் உணர்கிறான். கிருபாசனமே தேவ ஊழியர்களின் நித்திய நம்பிக்கை. எனவே குலையாத உறுதியோடு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள்.
மனித ஆற்றலால் எதிர்கொள்ள முடியாத சகல நெருக்கடி நிலைகளையும் சந்திக்க தெய்வீக உதவியை தேவன் அருளுகிறார். ஒவ்வொரு இக்கட்டிலும் உதவி செய்யவும் நம் நம்பிக்கையையும் நிச்சயத்தை பலப்படுத்தவும் நம் சிந்தைகளை பிரகாசப்படுத்தி நம் இருதயங்களை சுத்திகரிக்கவும் பரிசுத்த ஆவியானவரை அவர் தருகிறார். ஊழியம் செய்வதற்கான தருணங்களை தருகிறார். அதற்கான வழிகளை திறக்கிறார். அவருடைய மக்கள் அவரின் செயற்பாடுகளின் அறிகுறிகளைக் கண்டு அவரோடு ஒத்துழைக்க ஆயத்தமாக இருந்தால் மகத்தான விளைவுகளை கண்டுகொள்ளலாம்.